بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم آتني حسن التعليم وحسن التفهيم وزدني علما والحوض الذي أكرمه الله تعالى غياثا لأمته حق والحوض نير تراهم الذي يبدي پتده أكرم غنية پتتنان هو أورهلي هذا نبي صلى الله عليه وسلم أورهلي அல்லாஹ் தஆலா பிஹி அதன் மூலமாக, அதாவது அந்த நீர் தடாகத்தின் மூலமாக. அல்லாஹு தஆலா எந்த நீர் தடாகத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினானோ, எதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நீர் தடாகத்தை கொடுத்தான்? ரியாசன், ரட்சிப்பதற்காக. யாரை? லி உம்மத்திஹி, அவர்களுடைய சமுதாயத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை ரட்சிப்பதற்காக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு நீர் தடாகத்தை கொண்டு கண்ணியப்படுத்தினானோ அந்த நீர் தடாகம் ஹக்குன், உண்மையாகும். புரியுதா? இப்ப இது குறித்து தான் பல விளக்கங்களை நாம் பார்த்து வந்தோம். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்களை கண்ணியப்படுத்தி கொடுக்கின்ற நீர் தடாகம் இது. கவுனிங்க, இந்த நீர் தடாகத்தினுடைய முக்கியமான ஒரு ஹதீஸை நாம் படித்தபோது, அந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சில அறிவிப்புகளை கொண்டு சஹாபாக்களின் மீது எப்படி ஆட்சேபனை செய்கிறார்கள், அதற்கு என்ன விளக்கம், இதைத்தான் நாம் முந்தைய இரண்டு அமர்வுகளிலே மிக விரிவாக பார்த்து சஹாபாக்களுடைய நம்பகத்தன்மை, சஹாபாக்களுடைய கண்ணியம் அவற்றை நாம் தெரிந்து கொண்டதோடு இந்த ஹவுதுடைய ஹதீஸில் சொல்லப்பட்ட மக்கள் யார் என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். இதைத் தொடர்ந்து மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹவுத் சம்பந்தமாக கூறியிருக்கக்கூடிய ஹதீஸுகளில் சிலவற்றை பார்ப்போம். ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அன ஃபரதுக்கும் அலல் ஹௌதி, அன ஃபரதுக்கும், அன ஃபரதுக்கும், ஃபரது அப்புறம் அன ஃபரதுக்கும் அலல் ஹௌதி, நான் உங்களுக்கு முன்பாக வந்திருப்பேன். ஃபரது என்றால் முன்னாடி போய், ஒருத்தங்களுக்கு ஒரு கூட்டத்தார்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு ஃபரத்துன் என்று சொல்லப்படும். ஃபாரா பா, அன ஃபரத்துக்கும், நான் உங்களில் உங்களுக்கு முன்பாக சென்றிருப்பேன். அலல் ஹவுதி, அந்த நீர் தடாகத்திற்கு. அல்லாஹு ஸல்லி அலா நபீனா முஹம்மது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே முதன் முதலாக எழுப்பப்படக்கூடியவர்கள். நாளை மஹ்ஷர் மைதானத்தில் சூர் ஊதப்படும் போது முதன் முதலாக பூமி பிளந்து கபுரு பிளந்து யார் உயிர் பெற்று எழுவார்கள் என்றால் அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்தில் ஒரு பெரிய கண்ணியம், அவர்களை சிறப்பிக்கும் விதமாக. அப்படி அவர்கள் முதல் முதலாக அவர்கள் எழுந்த உடனேயே தங்களுடைய உம்மத் எந்த ஒரு இடத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டுமோ வருவார்களோ அந்த இடத்துக்கு முன்பாக சென்று தன்னுடைய உம்மத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்திருப்பார்கள். அப்ப இந்த ஒரு விஷயத்தில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவை நாம் புரிந்து கொள்கிறோம். குறிப்பா யாரிடத்துல பணிவு இருக்குமோ அவங்க தான் மற்றவர்களுக்காக எதிர்பார்த்திருப்பாங்க. யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ அவர்கள் யாரையும் எதிர்பார்த்திருப்பதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்கள தான் மற்றவர்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டுமே தவிர, யாருடைய உள்ளத்தில் உண்மையான பணிவு இருக்குமோ அவர்கள் தான் அதாவது மற்றவங்களை மதித்து மற்றவங்களை கண்ணியப்படுத்தி அவர்களை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் இருப்பார்களே தவிர, யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ அவங்க எப்போதுமே நம்மை மற்றவர்கள் எதிர்பார்த்திருக்கட்டும், நம்ம ஏன் போய் எதிர்பார்க்கணும், இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையில இருப்பாங்க. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப 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 பணிவானவங்க, பணிவாக இருந்தார்கள். பணிவாக இருப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். அவங்க மக்களோட சென்றால் அவங்க மக்களுக்கு முன்னாடி போக மாட்டாங்க, மக்களையெல்லாம் முன்னாடி அனுப்பிட்டு அவங்க பின்னாடி போவாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தெருவில் நடந்து சென்றால் தலை தாழ்த்தியவர்களாக நடந்து செல்வாங்க. எப்போதுமே தலையை உயர்த்தி கொண்டு, புஜங்களை உயர்த்தி கொண்டு, ஒரு பெருமையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்றதில்லை. இன்னும் நிறைய ஒரு உதாரணங்கள் இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவுக்கு. சரி, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யால மட்டும் அந்த குணம் உள்ளவர்களாக இருக்கவில்லை, நாளைக்கு மறுமையில போனதுக்கு பிறகும் அங்கேயும் அதே குணத்தோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். தன்னுடைய உம்மத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்த உடனேயே அவங்க விரும்புனா, யா அல்லாஹ் நான் துன்யாலேயே நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், என்னை முதல் ஆளா சொர்க்கத்துக்கு அனுப்பு என்பதாக அவங்க கண்டிப்பா அல்லாஹ்விடத்தில் சொல்லியிருந்தா அல்லாஹ் கண்டிப்பா அனுப்பியிருப்பான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. சுயநலம் உடையவர்கள் அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போதுமே சமுதாயத்தின் மீது பாசம் உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக, ஹரியுசுன அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது பேராசி உடையவராகவும் மூமின்கள் மீது பாசம் உடையவராகவும் கருணை உடையவராகவும் இருந்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்து இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி அந்த ஹவுதுல போய் நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எவ்வளவு பெரிய நபி பாருங்க, எவ்வளவு நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யறதுக்காக, அந்த தண்ணி கொடுக்கறதுக்காக, அவங்களுடைய உள்ளத்தை அவங்களுடைய குணத்தை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அடுத்த ஒரு ஹதீஸ், ஸஹல் இப்னு ஸஅத் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்க இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். இன்னி ஃபரத்துக்கும் அலல் ஹவ்தி, நான் உங்களில் உங்களுக்கு முன்பாக அந்த நீர் தடாகத்திற்கு வந்திருப்பேன். மன் மர்ர அலைய ஷரிப, யார் எனக்கு அருகிலே வருவார்களோ, அந்த ஹவுதை கடந்து செல்வார்களோ அவர்கள் குடிப்பார்கள். ஒமன் ஷரிப, யார் குடிப்பார்களோ, லம் யத்மக் அபதா, அவர்கள் அதற்கு பிறகு ஒருபோதும் தாகிக்கவே மாட்டார்கள். அவர்கள் அதற்கு பிறகு ஒருபோதும் அவர்களுக்கு தாகமே ஏற்படாது. சரியா? அப்புறம் இந்த ஹதீஸினுடைய தொடரில் மேற்கொண்டு அதே செய்தி, சிலர் வருவார்கள், அவர்களை நான் அறிவேன். லயரிதன் அலைய அக்குவாமுன், இந்த இடத்துல தோழர்கள் என்ற வார்த்தையில் சில கூட்டத்தார்கள் வருவார்கள். எப்படி வருது? லயரிதன் அலைய அக்குவாமுன், சில கூட்டத்தார்கள் வருவார்கள். அரிஃபுமையரிஃபுனி, அவர்களை நான் அறிவேன், அவர்களும் என்னை அறிவார்கள், ஆனால் பிறகு எனக்கும் அவர்களுக்கு மத்தியிலே தடுக்கப்பட்டுவிடும். சரி, பிறகு ஏன் என்று கேட்கப்பட்ட போது, நபியே உங்களுக்கு பின்னால் அவர்கள் என்ன புதுமைகளை செய்தார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்போது நான் சொல்வேன், எனக்கு பின்னால் யார் தனது மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்களோ. அப்ப தனது மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்களோ என்றால் யார் முர்த்ததாகி போயிட்டாங்களோ அவங்களதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்பதை இன்னும் கூடுதலாக நம்ம விளங்கலாம். அப்ப நம்ம சஹாபாக்கள் என்று சொல்வது முர்த்ததானவர்களையா சொல்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் முஸ்லீம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு முர்த்ததாகி போனவர்களை சொல்லல. யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு இறுதி வரை முஸ்லீமாக இருந்து முஸ்லீமாக மரணித்தார்களோ அவர்களைத்தான் நாம் சஹாபாக்கள் என்று கூறுகிறோம். அடுத்ததாக இந்த ஹவுதை பற்றிய இன்னும் சில முக்கியமான விஷயங்கள். அதிகமான மக்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். அது என்ன குழப்பம்? இந்த கௌசர் தடாகம்னு ஒன்று சொல்லுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கௌசர், ஹவுதுல் கௌசர்னு சேர்த்து சொல்வது உண்டு. ஹவுதுல் கௌசர் என்பது வேறு, மஹ்ஷர் மைதானத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹவுத் நீர் தடாகம் என்பது வேறு, ரெண்டு வேற வேற. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஹவுதுல் கௌசர் என்பது வேறு, வெறும் ஹவுத் என்பது வேறு. என்ன வித்தியாசம், என்ன விளக்கம்? ஹவுதுல் கௌசர் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று, ஹவுதுல் கௌசர் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று விசேஷமாக அவர்களுடைய சொர்க்கத்தில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நதி, அதுதான் ஹவுதுல் கௌசர். மஹ்ஷர்ல அல்லாஹுத்தலா ஒரு நீர் தடாகத்தை கொடுக்கிறான்ல, அந்த நீர் தடாகம் என்னவென்றால் ரசூலுல்லாக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய அந்த கௌசர் ஹவுதில் இருந்து ரெண்டு வாய்க்கால் வழியாக இந்த ஹவுதுல வந்து தண்ணி ஊத்தும். புரியுதா உங்களுக்கு? அப்ப மஹ்ஷர்ல உள்ள ஹவுத் என்பது அது ஹவுதுல் கௌசர் அல்ல, அது சொர்க்கத்தில் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த கௌசர் தடாகத்திலிருந்து வந்து நிரம்பக்கூடிய அந்த ஒரு நீர் தொட்டியது. புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. கவனிங்க, இந்த ஹவுத் என்பது ஒரு பெரிய ஒன்று, அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கௌசர் நதியிலிருந்து அதற்கு தண்ணீர் வருகிறது. இதனுடைய தண்ணீர் பாலை விட வெண்மையாக இருக்கும், அதுபோன்று ஐஸ் பனிக்கட்டியை விட வெள்ளையாக இருக்கும், பனிக்கட்டியை விட ரொம்ப குளிர்ந்ததாக இருக்கும், தேனை விட மிக சுவை உள்ளதாக இனிப்புள்ளதாக இருக்கும், கஸ்தூரியை விட மிக நறுமணம் உள்ளதாக இருக்கும். ஹவுது என்பது சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த நதியில், சொர்க்கத்தினுடைய நதியிலிருந்து இதுக்கு தண்ணீர் வரும். இதனுடைய தண்ணீர் பாலை விட வெண்மையாக இருக்கும், பனிக்கட்டியை விட குளிர்ந்ததாக இருக்கும், தேனை விட சுவையாக இருக்கும், கஸ்தூரியை விட நறுமணமானதாக இருக்கும். புரியுதா? அந்த அளவுக்கு இந்த ஹவுதுடைய ஒரு சிறப்பு. மேலும் அதனுடைய நீளமும் அதனுடைய அகலமும் இரண்டுமே சமமாக இருக்கும். அந்த கௌசர் தடாகத்தினுடைய நீளம் அதனுடைய அகலம் அப்ப எப்படி இருக்கும்? கட்டமா இருக்கும். புரியுதுங்களா? சதுரமா இருக்கும். சரியா? அது போக அந்த நீர் தடாகத்துக்குள்ளார கஸ்தூரிகளும் அது போன்று முத்துக்களான முத்துக்கள், அதாவது சின்ன சின்ன கல்லா கூழாங்கல் இருக்குல்ல தண்ணி ஓடையில, அந்த மாதிரி அங்க முத்துக்கள் தான் அந்த நீர் ஓடையில இருக்கும். அதே போல தண்ணியில வந்து சில இடங்கள்ல வந்து குளங்கள்ல அல்லது நீரோடைகள்ல அந்த மூங்கில் பொத்து இருக்கும், அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய மூங்கில் வந்து தங்கத்தினால் ஆனதாக இருக்கும். அதில் வரக்கூடிய அந்த பழங்கள் அதுவும் தங்கத்தினால் ஆனதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பார்ப்பதற்கே கண் கவரக்கூடிய ஒரு பெரிய ஒரு நீர் ஓடையை அல்லது நீர் தொட்டியை, நீர் தடாகத்தை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றான். அதே போல ஹதீசுகள்ல சஹாபாக்களுடைய அறிவிப்புகளிலே வருகிறது, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு நீர் தடாகத்தை கொடுத்திருப்பான். அந்த நீர் தடாகத்திலேயே நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நீர் தடாகம் தான் ரொம்ப பெரிதாக இருக்கும், ரொம்ப மகத்துவம் மிக்கதாகவும் இருக்கும். அதிகமான மக்கள் இந்த நீர் தடாகத்திற்கு தான் வருவார்கள். சரியா? இன்னும் சில முக்கியமான ஒரு விஷயங்கள், அதாவது இந்த நாளை மறுமையிலே கொடுக்கப்படக்கூடிய இந்த நீர் தடாகம் என்பது, மூமின்கள் வந்து நீர் பருகக்கூடிய இந்த நீர் தடாகம் என்பது எப்போது இருக்கும், அதாவது மனிதர்களுடைய அமல்கள் நிறுக்கப்பட்டதற்கு பிறகா நிறுக்கப்பட்டதற்கு முன்பா? கவனிங்க, இமாம் குர்துபி பெரிய ஹதீஸ் கலையினுடைய அறிஞர், அதே போல தஃப்சீருடைய பெரிய அறிஞர், அவர்கள் தன்னுடைய நூலில் இது சம்பந்தமான விளக்கங்களை எழுதும்போது இரண்டு விதமான கருத்துகளும் சொல்லப்படுகின்றன. சில அறிஞர்கள் இது மறுமையில தராசில நன்மைகள் நிறுக்கப்பட்டதற்கு பிறகு ஹவுதுக்கு மக்கள் வருவார்கள் இப்படியும் சொல்றாங்க. சில அறிஞர்கள் முதல்ல ஹவுதுக்கு வருவாங்க, அதுக்கு பிறகுதான் தராசுகள்ல நன்மை தீமை நிறுக்கப்படக்கூடிய இடத்துக்கு போவாங்க என்பதாக சொல்றாங்க. ஆனா ஹதீசுகளுடைய ஆய்வை நல்ல முறையில நம்ம ஆழ்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஹவுத் என்பது இதுதான் மஹ்ஷருடைய முதல் கட்டம் என்பதாக நமக்கு தெரிய வருது. அதாவது மறுமையில மக்கள் எழுப்பப்பட்டதுக்கு பிறகு, மறுமையில மக்கள் எழுப்பப்பட்டதுக்கு பிறகு முதன் முதலாக அவர்கள் இந்த ஹவுதை நோக்கி தான் வருவாங்க. என்ன காரணம் சொல்கிறார்கள்? அதாவது கபரிலிருந்து மனிதர்கள் எழுப்பப்படும் போது ரொம்ப தாகத்தில் இருப்பாங்க, மிகப்பெரிய தாகத்தில் இருப்பாங்க. அப்ப அந்த தாகத்தை தணிப்பதற்காக முதன் முதலாக அவர்கள் அந்த நீர் தடாகத்தை நோக்கி தான் வருவாங்க. அப்ப அந்த பூமி மாற்றப்பட்டிருக்கும், இந்த பூமியை டோட்டலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைகளை கொண்டு மோத வைத்து சுக்குநூறு ஆக்கிடுவான், மண் இருக்காது. இந்த பூமி முற்றிலுமாக சமமாக ஆக்கப்பட்டு உலோகத்தால் செய்யப்பட்ட பூமியா இருக்கும், ஒரே சமமா இருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி, சரியா? சூரியனை அல்லாஹு தஆலா ஒரு மைல் தூரத்துக்கு நெருக்கி கொண்டு வந்துடுவான், அப்ப இந்த நேரத்தில் எழுப்பப்படும் பொழுது மக்களுக்கு வியர்வையும் தாகமும் அதிகமா இருக்கும். அப்ப உடனடியாக மக்கள் நோக்கி ஓட, எப்ப அனுமதி கொடுக்கப்பட்டுமோ எழுந்ததுக்கு பிறகு அவர்கள் முதல் முதலாக செல்லக்கூடிய இடம், ஒவ்வொரு உம்மத்தும் தங்களுடைய நபியை தேடி போவாங்க. அப்ப தங்களுடைய நபியினுடைய ஹவுதுல தான் அந்த நபிமார்களை அவங்க சந்திக்க முடியும். நம்ம நம்முடைய நபியை அவங்களுடைய ஹவுதுல சந்திப்போம். அப்ப முதன் முதலாக மஹ்ஷர்ல மக்கள் போகக்கூடிய இடம் எது? ஹவுது. அப்ப ஹவுதுக்கு பிறகுதான் மீசான், புரியுதுங்களா, என்பதையும் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப ஹவுதை பற்றி நம்ம ஓரளவுக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன, மற்ற பாடங்களை நம்ம பார்க்கலாம். வல் ஹவுது அல்லதி அக்ரமஹுல்லாஹு தஆலா பிஹி. பிஹி என்றால் அதை கொண்டு, அதாவது அந்த ஹவுதை கொண்டு. எந்த ஒரு ஹவுதை கொண்டு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினானோ? சரி, எதற்காக கண்ணியப்படுத்தினான்? ரியாசன் லி உம்மத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை ரட்சிப்பதற்காக. சரி, இப்ப அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அருளாளர், ரொம்ப கருணையாளர். அவனுடைய குணம் என்ன? தன்னுடைய அடியார்களை மன்னிக்க வேண்டும் என்றுதான் அவன் விரும்புகிறான். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். மனிதன் எப்படி தனக்கு பிடிக்காதவங்களை உடனே தண்டிக்க வேண்டும் என்று விரும்புவான்? இது மனிதனுடைய அவசர புத்தி. ரப்பை பொறுத்த வரைக்கும், ரப்பு தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களும் தன்னுடைய மன்னிப்பை அடைந்து கொள்வதற்குண்டான வாசல்களை திறந்து வச்சு மன்னிப்புக்கு தான் அழைப்பான். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அச்சமூட்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய மக்களை அனுப்பி அவர்களுக்கு நேர் வழியை திறந்து கொடுப்பான். அதையும் மீறி யார் வழிகேட்டில் போறாங்களோ அவங்கள தான் அல்லாஹு தஆலா தண்டிக்கிறான், கோபிக்கிறான். புரியுதா? அடுத்ததாக, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டாலே, முதலாவதா அல்லாஹுவை ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டு விட்டாலே அதுவே அல்லாஹுடைய கருணையை அந்த அடியானுக்கு, அதாவது திறந்து வைப்பதற்கு, அல்லாஹுடைய அருள் அந்த அடியானின் மீது மழை போல பொழிவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அதுக்கும் மேல அந்த அடியான் நல்லவனாக இருந்துவிட்டால் சொல்லவே வேண்டியதில்லை. புரியுதா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா ஒரு மூமினை மன்னிக்கிறதுக்கு? இப்படிதான் அல்லாஹ் பார்ப்போம். நம்ம இப்படி பார்ப்போம், ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காத ஒருத்தரை குறை சொல்றதுக்கு, தண்டிக்கிறதுக்கு, ஏசுறதுக்கு, ஒதுக்கி வைக்கிறதுக்கு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? உறவாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எந்த ஒன்றா யாரா இருக்கட்டும், நல்லா பழகிற வரைக்கும் பழகிட்டே இருப்போம். ஒரு சண்டை வந்தா போதும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரெண்டு பேரும் ரெண்டு பஸ்ல போவாங்க, ஒரே இடத்துக்கு போகணும், பஸ்ல ஏறணும், இடம் இருக்கும், அவ போற, நான் ஏறமாட்டேன். அந்த அளவுக்கு பகமை வருதா இல்லையா உள்ளத்துல? ஏன்? நம்முடைய நஃப்ஸ்ல ஈமான் பரிபூர்ணமாக அல்லாஹ் பாதுகாக்கும். உறவுகள்ல பாருங்க, ரெண்டு பேருக்கும் இல்ல சண்டையா இருக்கும், என்ன அந்த உறவுக்காரங்க இந்த கல்யாணத்துக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சா இவங்க போக மாட்டாங்க. ஏன்? சண்டைக்காரி வர்றான்னு சொல்லிட்டு. உறவுக்காரங்க இல்ல, யார் வர? சண்டைக்காரி வர்றான்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளவு. அல்லாஹுத்தலா அப்படி கிடையாதுங்க. அல்லாஹ் எப்படி மூமினா இருந்துட்டு, காஃபிருக்கே அல்லாஹுத்தலா ஈமான வாசல திறந்து வச்சு கூப்பிட்டு இருக்கிறான். ஒரு மனுஷன் மூமினா இருந்துட்டா போதும், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன மனுஷன், சுஜூது செஞ்ச மனுஷன், எவ்வளவுதான் பாவம் செஞ்சிட்டாலும் எப்படியாவது ஒரு நேரம் என் பக்கம் திரும்பிட மாட்டானா, அவனை மன்னிச்சிருவோமே, அப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்துக்கிட்டே இருப்பான். சரி, நிறைய சம்பவங்கள் இருக்கு, இப்ப நம்ம பாடத்தை சுருக்கமா பாக்குறதுக்காக சொல்லும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள், அதிலும் குறிப்பாக தான் எந்த ஒரு நபியின் மீது விசேஷமான முறையில் அன்பு வச்சிருந்தானோ, எந்த ஒரு நபி நபிமார்களிலேயே ரசூல்மார்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்களாக இருந்தார்களோ, அந்த நபியுடைய மூமினான உம்மத்தின் மீது அல்லாஹ் எவ்வளவு பாசம் வச்சிருப்பான் நினைச்சு பாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹு தஆலா பாருங்க, அவன் நினைச்சிருந்தா கஷ்டப்படுங்க, சாவுங்க, எப்படியாவது இருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மள விட்டுருக்கலாம். அல்லாஹ் அப்படி விடல, கஷ்டப்படுத்தினாலும் கூட மஹ்ஷர் மைதானத்தில் நிறுத்தி வச்சு சூரியனை கொண்டு வந்து நிக்க வச்சு பூமியை மாத்தி பொதுவான அந்த ஒரு சிரமத்தை அல்லாஹ் கொடுத்தா கூட அந்த ஒரு சிரமத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நபியுடைய மூமினான உம்மத்துகளை ரட்சிக்க விரும்புகிறான். ரியா சல்லி உம்மத்திஹி, தன்னுடைய நபியினுடைய உம்மத்தை ரட்சிப்பதற்காக அல்லாஹ் அவங்களுக்கு விசேஷமான அந்த நீர் தடாகத்தை கொடுக்கின்றான். அந்த நபியினுடைய உம்மத்தை ரட்சிப்பதற்காக அல்லாஹ் அந்த நபிக்கு எந்த ஒரு ஹவுதை கொண்டு கண்ணியப்படுத்தினானோ ஹக்குன், அது உண்மையானது. உண்மையானது என்றால் என்ன? கண்டிப்பா அப்படி ஒரு நீர் தடாகம் இருக்கும், அதுல நீர் இருக்கும். அது ஒரு கற்பனையானதல்ல, அது ஒரு கனவு கிடையாது. புரியுதா? இந்த உலகத்தில் எப்படி தண்ணீரோ அதே போல தண்ணீர் பார்க்கறதுக்கு தண்ணீரா இருக்கும், ஆனா இதை விட அது சிறந்ததாக இருக்கும். விளங்குதுங்களா இல்லையா? அல்லாஹுத்தாலா சொர்க்கத்துடைய நியமத்துகளை பற்றி சொல்லும் பொழுது குல்லமா ருஜுக்கு மின் சமரத்தி, புரியுதுங்களா, காலு ஹாதல்லதி ருஜுக்னா மின் கபுல் வஉதுபிஹி முதஷாபிஹா. அல்லாஹ் சொர்க்கத்தில் சொல்லும் பொழுது ஒரு பழத்தை சாப்பிடுவாங்க, இப்பதானே இதே போல பழத்தை சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுருப்பாங்க, அடுத்த ஆப்பிள் வரும், இப்பதானே ஆப்பிள் சாப்பிட்டோம்பாங்க, இப்ப நீங்க சாப்பிடுங்க இது வேற ஆப்பிள், அதுல அவ்வளவு ருசியா இருக்கும். அதே போல அவங்க பார்ப்பாங்க, என்ன சொர்க்கத்திலயும் ஆப்பிள் சாப்பிட்டோம், சொர்க்கத்திலயும் ஆரஞ்சு சாப்பிட்டோம், திராட்சை சாப்பிட்டோம், பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம், மாதுளை சாப்பிட்டோம், இங்கேயும் அதானம்பாங்க. ஓ உத்து பிஹி முத்தஷாபிஹா. ஆனா துன்யால உள்ளது வேற, ஆகரத்தில் உள்ளது வேற. புரியுதா இல்லையா? அதே போல இருக்கும், பார்ப்பதற்கு அதே நேரத்தில் அதே போல இருக்கும், ஆனா அது சுவையாலும் நிறத்தாலும் குணத்தாலும் உயர்ந்ததாக இருக்கும். அப்ப இதே போல தண்ணி தான், நீர் தடாகம் தான், ஆனா அதனுடைய தன்மை என்பதே வேறு. பாலை விட வெண்மையானது, ஐசை விட குளிர்ந்தது, அதே போல கஸ்தூரியை விட நறுமணமானது. அதனுடைய ஓடைகள்ல கூழாங்கற்களுக்கு பதிலாக முத்துக்கள் இருக்கும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய உயர்ந்த ஒன்று. என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்து ஒன்று விளங்கிக் கொள்ளணும். முஸ்லிம்கள்ல ஒரு கூட்டம் முந்தைய காலத்தில் இருந்தாங்க, இப்ப அந்த கூட்டம் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில எங்கேயாவது ஒன்னு ரெண்டு பேர் நாலஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க, பெரும்பான்மையா கிடையாது. அல்லாஹுத்தலா அல்ஹம்துல்லா அந்த மாதிரி ஃபித்னால இருந்து பாதுகாத்துட்டான். குறிப்பா இந்த வேற வேற கல்வி, வேற வேற படிப்பு, சித்தாந்தம், குறிப்பா இந்த லாஜிக்கு ஃபல்சஃபான்னு போகக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் வருவது உண்டு, வந்திருக்குது. இப்ப கூட சில பேர் இருந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மறுமையினுடைய விஷயங்களை பற்றி பேசப்படும் போது, மறுமையில நம்ம எழுப்பப்படுவது, அதே போல அங்க விசாரிக்கப்படுவது, இந்த ஹவுத் இதெல்லாம் பேசுறோம்ல, இதையெல்லாம் அவர்கள் ஒரு யதார்த்த உண்மையாக நம்புவதற்கு தயாரில்லை. ஏன் அப்படின்னா, இறந்து போயிடும், பூமியெல்லாம் மண்ணோட மண்ணா ஆயிடுது, முடிஞ்சு போச்சு. இனிமே எது நடந்தாலும் அது இந்த ஆன்மாவுக்கு தான், அது ஒரு பிசிக்கலான வெளிப்படையான ஒரு இன்பம் சுகம் கிடையாது. அதே போல துன்பமா இருந்தாலும் வேதனையா இருந்தாலும், அப்ப மறுமையில சொர்க்கம்னு சொல்லப்படக்கூடியது, அங்கு உள்ள நேமத்துகள் என்று சொல்லப்படக்கூடியது, ஹவுதுன்னு சொல்லப்படக்கூடியது, அப்புறம் விசாரணை, தராசு, இதெல்லாம் அங்க உள்ள ஏதோ ஒரு சிஸ்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். அது வந்து இப்ப நம்ம பிசிக்கலா வெளிப்படையா தொட்டு பார்த்து உணரக்கூடிய இந்த மாதிரி இருக்காதது. எப்படி இருக்கும்? ஒரு கனவு மாதிரி ஒன்று. எப்படி கனவுல பார்த்தா நமக்கு வந்து இன்பம் வருது, பயம் வருது, நமக்கு ஒரு ஆதரவு வருது, ஒரு ஆசை வருது, சிரிப்பு வருது, அழுக வருது, கனவுல சில விஷயங்களை பார்த்து. அந்த மாதிரி ஒன்றா இருக்குமே தவிர, மற்றபடி தண்ணினா தண்ணி இருக்கும், சாப்பாடுனா சாப்பாடு இருக்கும், மனைவினா மனைவி இருப்பாங்க, பழம்னா பழம் இருக்கும், அப்படி கிடையாது. இந்த மாதிரி கருத்துடையவர்கள் அந்த காலத்தில் இந்த தத்துவங்களை படித்ததுக்கு பிறகு நிறைய பேர் உருவானாங்க. இப்ப குறைஞ்சிட்டாங்க, ஆனாலும் இருக்கிறாங்க. புரியுதா? இது ரொம்ப மோசமான கருத்து. இது ரொம்ப மறுமையை நிராகரிப்பதற்கு சமமான கருத்து. மறுமை இல்லை என்று மறுப்பதும் ஒன்றுதான். மறுமையில் மனிதர்கள் உடலோடும் உயிரோடும் சேர்ந்து எழுப்பப்பட்டு அவர்கள் இன்பத்தை அனுபவித்தாலும் அல்லது தண்டனையை அனுபவித்தாலும் உடலோடு உயிரோடு அனுபவிப்பார்கள் என்பதை மறுப்பதும் ஒன்றுதான். மறுமை இல்லை என்று மறுப்பதும் ஒண்ணுதான், இப்படி மறுக்கிறதும் ஒண்ணுதான். விளங்குதுங்களா இல்லையம்மா? அப்ப அதுக்குதான் இமாம் அவர்கள் இந்த இடத்துல சொல்றாங்க, புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஹவுதை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினானோ அவர்களுடைய உம்மத்தை ரட்சிப்பதற்காக அது ஹக்குன், உண்மையானது, யதார்த்தமானது, நிஜமானது, புரியுதுங்களா? அது மனிதர்களுடைய உடலாலும் உயிராலும் அவர்கள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய, பார்க்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய ஒன்று. புரியுதா? அது ஒரு கற்பனை அல்ல, அது ஏதோ மனிதர்கள் சிந்தனையால் அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்பம் அல்ல. அடுத்ததாக பரிந்துரை அல்லதி எப்படிப்பட்டது, இத்தஹர மிச்சப்படுத்தி வைத்துக் கொண்டார்கள், ஹா அதை, லஹும் அவர்களுக்காக, அதாவது உம்மத்துக்காக, ஹக்குன் உண்மைதான், கமா எப்படி ருவிய அறிவிக்கப்பட்டது, ஃபில் அஹ்பார் செய்திகளில், அதாவது ஹதீஸுகளில். ஒரு ஒரு விஷயமா பார்க்கணும். முதலாவது சிபாரிசு செய்வது, அதாவது ஒருவருக்கு ஒரு காரியம் ஆகுவதற்காக ஒரு அல்லது அவர் மன்னிக்கப்படுவதற்காக அவருக்கு ஏதாவது ஒரு தேவையை முன்னிட்டு இன்னொருவரிடத்தில், அதாவது யாரிடத்தில் இவருடைய காரியம் ஆக வேண்டுமோ அவரிடத்தில் இவரை பற்றி பரிந்துரை செய்வதற்கு பேர் சிபாரிசு என்று சொல்லப்படும். புரியுதா? இந்த சிபாரிசு என்பது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணியங்களில் சிறப்புகளில் ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் வழங்கக்கூடிய மிகப்பெரிய அந்த கண்ணியம், அந்த கிரேட், அந்த அதாவது அந்த தரஜா, அந்த அந்தஸ்துகள்ல ஒரு அந்தஸ்து தான் ஷஃபாஅத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த ஷஃபாஅத் என்பது, சரியா? இது முதல்ல விளங்கிக் கொள்ளுங்க. அப்புறம் உள்ளார நிறைய விஷயங்களும் இதுல இமாம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள், அல்லதி இத்தஹரஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஃபாஅத்தை மிச்சப்படுத்தி வைத்துக் கொண்டார்கள், சேமித்து வைத்துக் கொண்டார்கள் என்று ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றாங்க. அது என்ன வார்த்தையை குறிப்பிடுகிறார்கள்? இது சம்பந்தமா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துஆவை வழங்கினார். பொதுவா நபிமார்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு துஆ, நபிமார்கள் கேட்கக்கூடிய துஆவே அங்கீகரிக்கப்படும், உடனடியாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதுல குறிப்பா நீங்க ஒரு துஆவை உங்களுக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க, அதை நீங்க யாரெல்லாம் இதை நீ எனக்கு ஏத்துதான் ஆகணும் என்று நீங்க கேட்டுட்டா கண்டிப்பா நான் அதை ஏத்துப்பேன். அப்படிப்பட்ட ஒரு தகுதிய ஒரு பிரார்த்தனையினுடைய ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். நபிமார்கள் அதை கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்போது தங்களது சமுதாயம் ரொம்ப பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சாங்களோ, இதுக்கு மேல இந்த சமுதாயத்திடத்துல நம்ம இருந்தா எந்த விதத்திலையும் இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனம் இல்லை, இவர்கள் தானும் மூமினாக மாட்டார்கள், மூமினாக கூடிய மக்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள் என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவார்களோ, அந்த நேரத்தில் அந்த நபி தங்களுடைய உம்மத்துக்கு எதிராக கையை தூக்கிடுவாங்க. எதை வைத்து கையை தூக்கிடுவாங்க? அந்த ஒரு பிரார்த்தனை இருக்கு பாருங்க, ஒரு விசேஷமான ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் கொடுத்திருந்தான்ல, அதை வச்சு கையை தூக்கிடுவாங்க. யா அல்லாஹ் இவர்களுடைய கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கு பிறகு அந்த உம்மத்துக்கு அவகாசம் கொடுக்க மாட்டான். அதுக்கு என்ன வேதனையோ அந்த வேதனையை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உம்மத்தை அழித்து விடுவான். அழிக்கப்பட்ட மக்களுடைய வரலாறுகளை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. உஸ்தாது உங்களுக்கு அநேகமா இந்த தாவா கிளாஸ்ல சொல்லிக்கிட்டு வருவாங்க. இப்போ வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு துஆவை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு துஆவை கொடுத்தான். இதை வச்சுக்கோங்க, நீங்க எப்போ உங்களுக்கு இனி முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ இந்த துஆவை நீங்க கேட்டுக்கலாம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். நம்ம நபி இதை பயன்படுத்துவதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருந்துச்சு. சொல்லுங்க, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பயன்படுத்துறதுக்கு ஒன்னு ரெண்டு சந்தர்ப்பம் இல்லை, எக்கச்சக்கமான சந்தர்ப்பம் இருந்துச்சு. ஆனா ஒரு சந்தர்ப்பத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பயன்படுத்தல. ஒரு ஒரு சந்தர்ப்பமும் இன்னொரு சந்தர்ப்பத்தை விட பெரியதாகவும் கடுமையானதாகவும் பயங்கரமானதாகவும் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தார்கள் 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 பொறுத்தார்கள், மௌத்து வரைக்கும் பொறுமையாக தான் இருந்தாங்க. அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு கூறினார், நபியே பொறுமையா இருங்க சகிப்போட இருங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பொறுமையா இருந்துகிட்டே இருந்தாங்க. அவ்வளவு சகிச்சுக்கிட்டாங்க. தாயிஃப்ல சகிச்சாங்க, பத்ரில் சகிச்சாங்க, ஏன் ஹிஜ்ரத்துடைய சமயத்தில் சகிச்சாங்க, ஹுதைபியால சகித்துக் கொண்டார்கள், கந்தக் யுத்தத்தில் சகித்துக் கொண்டார்கள். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் சகித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த துஆவை, அந்த துஆவுடைய வாய்ப்பை யா அல்லாஹ் மறுமையில் நான் என்னுடைய உம்மத்துக்கு சிபாரிசு செய்வதற்கு ஒரு பாக்கியமாக எனக்கு ஆக்கி கொடுத்துரு. இந்த உலகத்தில் நான் கேட்கக்கூடிய அந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வேன் என்று உறுதி கொடுத்தாயா இல்லையா, அந்த துஆவை எனக்கு நீ மறுமையில சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியமாக மாற்றி கொடுத்து விடு. இதுதான் இமாம் அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சிபாரிசை மிச்சப்படுத்தி கொண்டார்களோ. அப்ப இந்த துன்யால கேட்கறதுக்கு பதிலா அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்காக வேண்டி மிச்சப்படுத்தி வைத்துக் கொண்டார்கள், சேமித்து வைத்துக் கொண்டார்கள். புரியுதுங்களா? அந்த சிபாரிசு ஹக்குன், உண்மைதான். சரியா? இமாம் அவர்கள் இந்த இடத்துல சொல்கிறார்கள், வஷஃபாஅத்து லதி இத்தஹரஹா லஹும் ஹக்குன். இங்கேயும் அதே ஹக்குன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, உண்மைதான் சொல்லிட்டு. என்ன பிரச்சனை சொன்னா, இந்த தத்துவத்தில் போறாங்கல்ல லாஜிக் அடிப்படையில், அவங்க தான் பெரிய பிரச்சனையே. மனிதனுடைய அறிவை அல்லாஹ்வுடைய சட்டத்தோட கொண்டு போய் வைத்து அந்த மனிதனுடைய அறிவின்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டையும் அளந்து பார்க்க விரும்புறாங்க. அதுலதான் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த குழப்பமே. என்ன சொல்றாங்க இவங்க, மறுமையில சிபாரிசுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. சிபாரிசுன்னு ஒண்ணு இருக்கிறதே தப்புங்கிறாங்க. யாரு? இந்த லாஜிக் படி போறவங்க சிபாரிசுன்னு ஒண்ணு இருக்கிறதே தப்புன்னு சொல்றாங்க. அவங்களுடைய அறிவு அவங்களுக்கு என்ன சொல்லுது, அது என்ன சிபாரிசு? நல்லது செஞ்சவங்களை தூக்கி எல்லாம் சொர்க்கத்துல போட்டுடணும், பாவம் செஞ்சவங்களை தூக்கி எல்லாம் நரகத்தில் போட்டு முடிச்சு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடும். எப்படி? நல்லது செஞ்சவங்களை நிக்கவே வைக்கக்கூடாது, மாஸ்டர்ல எழுப்புன உடனேயே நேரம் பிடிச்சி சொர்க்கத்துக்கு அனுப்பிடணும். எவன் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு வந்தானோ பிடிச்சி நரகத்தில் அனுப்பி க்ளோஸ் பண்ணி நரகத்திலேயே கேட்டு க்ளோஸ் பண்ணிடும். அது என்ன சிபாரிசு? ஒருத்தர் வந்து சிபாரிசு செய்வாரு சொர்க்கத்துக்கு போறது, அப்புறம் நல்லது செஞ்சவன் சும்மா வேஸ்டா, அவன் எதுக்கு அப்புறம் நல்லது செஞ்சான்? இப்படி புரியுதா உங்களுக்கு? அப்ப பாவம் செஞ்சிட்டா அவங்கள நரகத்துல போட்டு தண்டிச்சு ஆகணும், நன்மை செய்துவிட்டால் அவர்களுக்கு கண்டிப்பா சொர்க்கத்தை கொடுத்தே ஆகணும் அல்லாஹ்வுத்தால. அப்ப என்ன ஆயிடுச்சு நிலைமை? இவங்க அல்லாஹ்க்கு சட்டம் போடுறாங்க. யாரு? இந்த தத்துவ மக்கள் அல்லாஹ்க்கு சட்டம் போடுறாங்க. அல்லாஹ் இந்த பாரு, ஒருத்தர் நல்லது செஞ்சுட்டு வந்தானா அவனை நிக்க வைக்க கூடாது, நீ நேரா சொர்க்கத்துக்கு அனுப்பிடணும். ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு வந்தானா நீ தூக்கி அவன் நரகத்தில் போடணும். புரியுதா? அப்படின்னு இப்ப இவங்க கமாண்டு கட்டளை யாருக்கு போடுறாங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்க்கு போடுறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த தர்பாரில் அவனுடைய அரச சபையில் அவன்தான் அரசன், அவன்தான் அதிபதியை தவிர நம்ம அவனுக்கு முன்னாடி அடிமையாக நின்று கைகட்டி அவனுடைய நன்மையினுடைய கட்டளை எதிர்பார்த்து இருக்கிறது தான் நம்முடைய வேலையை தவிர அவனுக்கு சட்டம் சொல்லிக் கொடுக்க முடியுமா? சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்ப இவர்கள் வந்து தங்களுடைய குறுகிய புத்தியில போட்டு அல்லாஹ்வுடைய சிபத்துகளை நிறுத்தி பார்க்கிறாங்க. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தன்மையில ஒரு தன்மை நீதம், அல்லாஹ்வுடைய தன்மையில ஒரு தன்மை நீதம். அப்ப நீதம் என்றால் என்ன? நல்லது செஞ்சவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துடணும், பாவம் செஞ்சவங்களுக்கு நரகத்தை கொடுத்துடணும், அதான் நீதம் என்பதாக சொல்கிறார்கள். புரியுதா? இங்க பாருங்க, இவர்களுடைய இந்த கூற்று ஒரு சிறு பிள்ளைத்தனமானது. இந்த குழந்தை பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன செய்யும்? அத்தாட்ட பாப்பா என்ன வச்சுட்டான் அவனை அடி நின்னு அப்படின்னு நிற்கும். புரியுதா இல்லையா? அது ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டா எனக்கு நீ சாக்லேட் வாங்கியே கொடுக்கணும், நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு நிற்கும். குழந்தைகள் இருக்குல்ல, அதுங்களுடைய பிடிவாத மாதிரி தான் இவங்களுடைய இந்த அறிவு. நல்லா கவனிங்க, கண்டிப்பா அல்லாஹ் நீதமானவன், அல்லாஹ் மகா அருளுடையவன். அவன் எப்படி நீதவானாக இருக்கின்றானோ அதே போல அவனுடைய தன்மைகள் ஒரு தன்மை என்ன? நீதம், அருள், கருணை என்பது. இப்ப இந்த குழந்தை பிள்ளை உதாரணம் சொன்னா, இப்ப இந்த குழந்தை பிள்ளைக்கு என்ன என்ன அவன் அடிச்சுட்டான் வாப்பா, அவனை நீ ஒரு அடி அடிச்சாதான் நான் சும்மா இருப்பேங்க. இப்ப வாப்பா வேற ஏதாவது வகையில இந்த குழந்தை பிள்ளைய திருப்திப்படுத்தணும். ஒன்னு இவனை அடிச்ச மாதிரி அவங்க அண்ணனை ஒரு போடு போடணும், புரியுதா? அப்படி இல்லைனா டே அவனை அடிச்சு உனக்கு என்னடா ஆகப்போது, இந்தாடா உனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா முட்டாய் அப்பா, சரிப்பா சரியா, அவனை அடிச்சியோ இல்லையோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிள்ளை திருப்தி அடையும் இல்லையா. நீங்க கணக்கு பண்றபடியே பார்த்தாலும் கூட, அதாவது குற்றம் செய்தவர்களை தண்டிச்சாதான் நல்லது செஞ்சவங்களுக்கு மனசு ஆறுதல் ஏற்படுங்கிறது கிடையாது. நல்லது செஞ்சவங்களுக்கு கூட கொடுத்துட்டாலே அவர்களுக்கு மனசு ஆறுதலா போயிடும், சந்தோஷமா போயிடும். இப்ப இவங்க சொல்லக்கூடிய வாதத்தில் ஒரு வாதம் என்ன, பாவிகளையும் அல்லாஹ் மன்னிச்சு நல்லது செய்தவர்களையும் அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புனா நல்லது செஞ்சவங்களுக்கும் குற்றம் செஞ்சவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப எங்களுக்கு என்ன, உங்களுக்கு தான் அல்லாஹ் எக்ஸ்ட்ரா கொடுக்கறானே, வயஸீதுஹும் மின் ஃபத்லிஹி, அல்லாஹு தஆலா நன்மை செய்து வந்தவர்களுக்கு அவனுடைய அருளால அதிகமா கொடுத்துக்கிட்டே இருப்பான், கொடுத்துக்கிட்டே இருப்பான், கொடுத்துக்கிட்டே இருப்பான், கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதை வாங்கிக்கிட்டே இருக்கிறதுல அவங்களுடைய மனசு அவ்வளவு திருப்தியா போயிடும். பாவிகளுக்கு அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை பற்றி அவங்களுக்கு சிந்தனையே இருக்காது. ஏன், அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்த அருளை அனுபவிப்பதற்கே அவர்களுக்கு நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு அல்லாஹ் இவங்களை ஈடுபடுத்திடுவான். நம்பர் ஒன். நம்பர் டூ, சரி ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த பாவம் செய்தவர்கள் இருக்காங்கல்ல, இவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பாவம் செய்தவர்களா அடியார்களுடைய விஷயத்தில் பாவம் செய்தவர்களா, ரெண்டு வகையாகவும் இருக்கலாம். அல்லாஹ்வின் விஷயத்தில் பாவம் செய்தவர்களாகவும் இருக்கலாம், அடியார்களின் விஷயத்தில் பாவம் செய்தவர்களாகவும் இருக்கலாம். இப்ப அடியார்களின் விஷயத்தில் பாவம் செய்தவர்களாக இருந்தால், புரியுதா, அடியார்களுடைய விஷயத்தில் பாவம் செய்தவர்களாக இருந்தால் இங்க அல்லாஹ்வுடைய தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் பல மாதிரி இருக்கும். முதல் தப்பு எதுல பண்ணிருப்பாங்க, உதாரணத்துக்கு அடியார்கள் விஷயத்துல தப்பு பண்ணவும், புரியுதா, யாரையாவது அடிச்சிருக்காங்க, திட்டி இருக்கிறாங்க, யாரையாவது மனதை காயப்படுத்திருக்கிறாங்க, அல்லது யாருடைய காசையாவது எடுத்திருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி அடியார்களுடைய ஹக்குல தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள். இப்ப பாவம் செய்து வந்திருப்பதோட நன்மையும் செஞ்சிருக்கிறாங்க, பாவம் செய்து வந்திருப்பதோட நன்மையும் செஞ்சிருப்பாங்க. இப்ப இப்படி நன்மை செய்து வந்தவர்கள் உண்மையிலேயே ரொம்ப இஹ்லாஸானவங்க, ரொம்ப நல்லவங்க தான், ஆனா ஏதோ நஃப்ஸுக்கு ஷைத்தானுக்கு அடிமையாகி இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தப்பு பண்ணிட்டாங்க, மற்றவங்களுக்கு பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் மன்னிச்சிருப்பாங்க, அல்லாஹ்வும் மன்னிச்சிருவான். மன்னிப்பும் கேட்காம இறந்து போய் வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, மனிதன் என்னமோ ரொம்ப நல்ல மனிதன், இந்த பர்டிகுலரான ஒரு ஆளை பத்தி பேசிக்கிட்டுருக்கான், இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், தொழுகை இபாதத்து எல்லாமே கவனமா தான் இருந்தா, அல்லாஹ்க்கு ரொம்ப இஹ்லாஸா இருந்தா, பொதுவா நல்லவனா தான் இருந்தா, ஆனா ஏதோ ஒரு சின்ன கோப தாபத்தில் அல்லது சண்டை சச்சரவுல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு நாலு பேருக்கு அநியாயம் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான், வந்துட்டான். இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வா என்ன செய்வான் என்றால், இந்த அடியான் மேல, இந்த அடியான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விசுவாசமா நடந்துகிட்டான்ல, தப்பு செஞ்சு அநியாயம் செஞ்சதுல கூட அவன் வரம்பு மீறல, ஏதோ சிலதுதான் பண்ணிருக்கிறான், வேண்டுமென்று செய்யல, பெரிய அநியாயக்காரன் மாதிரி செய்யல. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், நாளைக்கு மறுமையில வந்த உடனே அல்லாஹு தஆலா அந்த பாதிக்கப்பட்ட அடியான் இருக்கான்ல, இந்த பாதிக்கப்பட்ட அடியானுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா ஆப்ஷன், உனக்கு சான்ஸ் அல்லாஹ் கொடு, அந்த அடியானுக்கு அந்த ஆப்ஷன் வைப்பான், ஆப்ஷனுக்கு என்ன சொல்றது, வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுப்பான். இந்த பாரு, நீ விரும்புனா உனக்கு என்ன மாதிரி தப்பு பண்ணானோ அதுக்குண்டான நன்மையை நீ வாங்கிக்கலாம், அதுக்குண்டான நன்மைய வாங்கி, இல்ல அவனை நீ மன்னிக்கிறியா, நீ செஞ்சிருக்க பாரு தப்பு, அந்த தப்பையும் நான் மன்னிச்சிருவேன், அது போக உனக்கு நான் எக்ஸ்ட்ரா நன்மையை கொடுப்பேன்னு சொல்லுவான். சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அப்ப இந்த அடியான் என்ன செய்வான், யா அல்லாஹ் அவன் எனக்கு தப்பு பண்ணதுக்காக வேண்டி நான் அவன்கிட்ட இருந்து நீதமா வசூலிக்க, அப்புறம் நீ என்கிட்ட கணக்கு கேட்க ஆரம்பிச்சா, நான் முதல்ல அவனை மன்னிச்சிருண்டா அப்படின்றோம். அப்ப அவனை மன்னிக்கிறதுனால இவனுக்கு கிடைக்கக்கூடிய டபுள் பெனிஃபிட் என்ன, ஒன்னு தப்பு மன்னிக்கப்பட்டுருது, ரெண்டாவது அவன்கிட்ட நன்மையை வாங்கியிருந்தா கூட கணக்கு பார்த்து தான் வாங்க முடியும். இப்ப அல்லாஹ் நன்மையை கொடுக்கறதுனால கணக்கு இல்லாம அல்லாஹ் கொடுத்துரும். இப்ப இவன் சந்தோஷப்பட்டு போயிடறான். இப்ப இவனை அல்லாஹ் சந்தோஷப்படுத்தினதுக்கு பிறகு இவனை பத்தி நீங்க கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு, அவனை மனச வருத்தமடைய செய்ய வச்சு பாதிக்கப்பட்டவனு அவனுடைய பாதிப்புக்கு உண்டான பரிகாரத்தை கொடுக்காம அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினவனை மன்னிச்சாதானே தப்பு. அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ் எப்படி செய்யறான், மன்னிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தா நீ அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டீனா உனக்கு மன்னிப்பும் உண்டு, இரண்டாவது அதை விட அதிகமான நன்மையும் உனக்கு தரேன்னு சொன்ன உடனே அடியானாக விரும்பிதான் அதை மன்னிக்கிறான். அப்ப அடியானும் விரும்பி மன்னிச்சிடறான், அல்லாஹ்வும் மன்னிச்சிடறான். சரியா, இந்த விஷயத்தை விளங்கிக்கங்க. இரண்டாவது விஷயம், இந்த அடியான் செஞ்ச தப்பு அல்லாஹ் சம்பந்தப்பட்ட தப்புன்னு வச்சுங்க, மனிதர்கள் சம்பந்தப்பட்ட தப்பு இல்லை. யார் சம்பந்தப்பட்ட தப்பு, அல்லாஹ்வுடைய, அதாவது அல்லாஹ்வுடைய ஹக்குகளோட சம்பந்தப்பட்ட தப்பு. உதாரணத்துக்கு நோம்புல, தொழுகையில, ஏதாச்சும் இபாதத்துகள்ல, மற்ற ஃபரதான விஷயங்கள் அல்லது ஹலால் ஹராமுடைய அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட ஹக்குகள்ல அந்த அடியான் ஏதாவது குறை செஞ்சிட்டான். இப்ப என்ன கேட்கிறோம் கேள்வி, எம்பா யார் உடைய ஹக்கோ அவன் தன்னுடைய ஹக்க மன்னிச்சிட்டா ஏன் மன்னிச்சேங்கிற கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு, புரியுதா இல்லையா? இந்த சிபாரிசை மறுக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள், பாவம் செஞ்சிட்டா கண்டிப்பா தூக்கி நரகத்தில் போடுங்கிறான். அப்ப நம்ம என்ன கேட்டோம், பாவம் ரெண்டு வகை, ஒன்னு அடியார்கள் சம்பந்தப்பட்ட பாவம், அடியார்கள் சம்பந்தப்பட்ட பாவத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அல்லாஹ் வைக்கிறான், நீ வேணும்னா நன்மையை வாங்கணும்னா வாங்கிக்க, இல்ல நீ மன்னித்தால் உனக்கு கண்டிப்பா மன்னிப்பு உண்டு, இன்னும் அதிகமான அதுக்கு பதிலாக நான் நிறைய நன்மையை கொடுப்பேங்கிறான். அப்ப அதை பெற்றுக்கொண்டு அடியான் மன்னிச்சிடறான் மறுமையில், புரியுதா? இல்ல ஒரு அடியான் முன்னாடி சொன்ன மாதிரி அவன் நல்லவனே இல்ல, சாதாரணமானவன் தான், அல்லாஹ்க்கும் அவனுக்கும் இடையிலையும் உறவு சரியில்லை, அல்லாஹ் சொல்லுவான் கணக்கு சீக்கிரதா தான் தீத்துக்கன்னு சொல்லிட்டு, அப்ப அவனுடைய நன்மைகளை வாங்கி இவனுக்கு கொடுத்துருவான், நன்மை மிச்சம் இல்லைன்னு சொன்ன, நன்மை எதுவும் அவனுடைய பாதிப்புக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னு சொன்னா இவனுடைய பாவத்தை தூக்கி அவன் தலையில வச்சு அல்லாஹ் நரகத்துல போடுறான், புரியுதா? அப்ப அல்லாஹுத்தான் இவ்வளவு நீதமானவன். இரண்டாவது, அல்லாஹோட சம்பந்தப்பட்ட தவறுகளாக இருக்குமே ஆனால் அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தாலா தன்னுடைய ஹக்குகள்ல உள்ளத அவன் நாடியவருக்கு விட்டு கொடுக்கறதுல, நாடியவரிடத்துல கணக்கு கேட்கறதுல அல்லாஹ்வை கட்டாயப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா, அல்லாஹுவை கட்டாயப்படுத்தக்கூடிய நிர்பந்தப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா, அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்டதுல அல்லாஹுத்தாலா மன்னிக்க தயாரா இருக்கிறான், மன்னிச்சுட்டான். அந்த அடியானுடைய மற்ற நன்மைகளின் காரணமாகவோ அவனுடைய வேற ஏதாவது ஒரு சிறப்பின் காரணமாகவோ அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடும்போது ஏன் மன்னித்தா என்று கேட்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதிகபட்சமா உங்களுடைய ஹக்கு அல்லாஹ் குறைவு செய்தாதான் நீங்க அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும். அதிகபட்சமா அல்லாஹ்விடத்தில் கேட்கறதா இருந்தா எதை தான் கேட்க முடியும், நீங்க உங்களுடைய ஹக்குல குறைவு இருந்தா தான் கேட்க முடியும். அல்லாஹ் அவன் ரப்பு, படைத்தவன், மாலிக்கு, மனிதர்களோ படைக்கப்பட்டவர்கள், புரியுதா? அல்லாஹ்வுடைய அடிமைகள். அல்லாஹுத்தல தன்னுடைய அடிமைகள்ல தன்னுடைய அடியார்கள் ஒருத்தருக்கு கொடுக்கிறான், ஒருத்தரை மன்னிக்கிறான், ஒருத்தருக்கு அதிகமா கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஹக்கிலிருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறானா, அல்லாஹுக்கு சொந்தமானதிலிருந்து எடுத்து அல்லாஹ் கொடுக்கறானா அவங்களுக்கு, அல்லாஹுக்கு சொந்தமானதிலிருந்து எடுத்து கொடுக்கறான். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும், ஒருத்தர் அவருடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றாருமா, நீங்க கேள்வி கேட்க முடியுமா? உங்க பையில இருந்து எடுத்து அவர் செலவு பண்ணதான், ஏய் என்ன என் பையில இருந்து எடுக்கிற, எதா இருந்து உன் பையில இருந்து எடுத்து செலவு பண்ணு. நம்முடைய ஹக்குல அவர் வந்து புலங்குனாதான் நம்ம கேள்வி கேட்க முடியும். அவருடைய ஹக்கில் அவர் புழங்கும் போது நம்ம கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்க முடியாது. சரியா? அடுத்ததாக இப்ப அடுத்த விஷயத்துக்கு வாங்க. நம்மளை எடுத்துக்கொள்ளுங்க, இதுவும் பின்னாடி பாடங்களில் வரும், இப்ப சுருக்கமாக மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த தத்துவ கலையை சேர்ந்த இந்த தத்துவவாதிகளிடத்துல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அவங்க அதை பெரிய அறிவாளிங்கிறாங்க. அதிலிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனைலாம். அது என்ன? நன்மை செய்தவனை கண்டிப்பாக அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பியே ஆகணும், பாவம் செய்தவனை கண்டிப்பாக அல்லாஹ் நரகத்தில் போட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அவங்க லாஜிக். அவங்க லாஜிக் என்ன? நன்மை செய்தவனுக்கு அவனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது அல்லாஹ் மேல கட்டாய கடமை, போட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அல்லாஹ் நரக பாவம் செய்தவனை கண்டிப்பாக நரகத்தில் போட்டு தள்ளியே ஆகணும் அவன், இதுவும் அல்லாஹ் மேல கட்டாயங்கிறான். புரியுதா? நம்ம என்ன சொல்றோம்? இப்படிப்பட்ட கொள்கை தவறான கொள்கைகள். இப்படிப்பட்ட கொள்கை தவறான கொள்கை என்ன? முதலாவது விஷயம், நன்மை செய்தவர்களை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்புவான், கண்டிப்பா அனுப்புவான். அது தன் மீது கடமை என்ற அடிப்படையில் அல்ல, தன்னுடைய அருளினால் அல்லாஹ் அனுப்புகிறான். எப்படி அனுப்புறான்? தன்னுடைய கருணையினால் அல்லாஹ் அனுப்புகிறான். நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு அமலை கொண்டும் அல்லாஹுவின் மீது நீங்கள் எதையும் கட்டாயமாக்கிவிட முடியாது. நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு அமலை கொண்டும் அல்லாஹுவின் மீது அவனுடைய அருளை நீ எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று கட்டாயமாக்கிவிட முடியாது. அதைவிட மேல் உயர்ந்தவன் அல்லாஹு தஆலா. புரியுதா? சரி, அப்ப நீங்க கேட்கலாம், நான் இவ்வளவு தொழுதுருக்கோமே, நாங்கள் இவ்வளவு நோன்பு செஞ்சு வச்சிருக்கிறோமே. அடுத்து நம்முடைய கேள்வி என்ன? இந்த தொழுகைக்கு உங்களுக்கு வாய்ப்பளித்தவன் அல்லாஹ், இந்த நோன்புக்கு உங்களுக்கு வாய்ப்பளித்தவன் அல்லாஹ், இந்த ஈமானுக்கு உங்களுக்கு வாய்ப்பளித்தவன் அல்லாஹ். அப்ப நீங்கள் நன்மை செய்வதற்கு வாய்ப்பளித்தவன் அவன், நன்மையை உங்களுக்கு லேசாக்கி கொடுத்தவன் அல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலாவிடத்தில் அவனுடைய அருளை கொண்டுதான் கேட்க முடியுமே தவிர, உங்களுடைய அமலை கொண்டு அல்லாஹுவின் மீது நீங்கள் உங்களுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கிவிட முடியாது. அப்ப ஹதீஸ்ல வருது, நன்மை செய்தவர்களை ஈமான் கொண்டவர்களை சொர்க்கத்தில் சேர்ப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று. அது அல்லாஹு தஆலா அவனுடைய அருளினால் கடமையாக்கி கொண்டான், நாம கடமையாக்குறதல்ல. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லாஹு தஆலா அவனுடைய அருளினால் தன் மீது கடமையாக்கி கொண்டான், மனிதர்கள் அடியார்கள் அவன் மீது கடமையாக்கியது அல்ல. புரியுதா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை செய்தவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான், அது அல்லாஹுவினுடைய நீதம், அல்லாஹுடைய அருளினால், அல்லாஹுடைய ஃபதல், அல்லாஹுடைய கருணை சிறப்பினால் அல்லாஹ் அனுப்புகிறான். மனிதன் தன்னுடைய அமலை கொண்டு அல்லாஹுவின் மீது அதை கட்டாயப்படுத்த முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒன்றுமில்ல, நீங்க ஒரு கற்பனை செய்ய, ஏற்கனவே உங்களுக்கு இந்த சம்பவம் சொல்லி கொடுத்தாலும் கொடுத்துருப்பேன். இந்த உலகத்தில் மனிதனுடைய எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், ஈமான் அமல் எல்லாமே, இது எல்லாமே அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நேமத்துக்கு கூட நன்றி செலுத்தியதாக ஆகாது. அல்லாஹுடைய ஒரு நேமத்துக்கு கூட நன்றி செலுத்தியதாக ஆகாது. ஹதீஸுகளில் வர்றதை பார்க்குறோம். நாளைக்கு மஹ்ஷரில் வந்த உடனே அடியான் அல்லாஹ்விடத்தில் சொல்வான், பலவிதமான காட்சிகள், யாரெல்லாம் நான் இவ்வளோ அமல் செஞ்சிருக்கிறேன் என்ன சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு, நான் இவ்வளோ அமல் செஞ்சிருக்கிறேன் என்ன சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு அனுப்பு, என்னை ஏன் ரொம்ப நேரம் நிற்க வச்சிருக்கேன்னு. அல்லாஹு தஆலா வானவர்களுக்கு கட்டளையிடுவான், அதுலேருந்து ஒரு வானவர்கள் வருவான், இந்த அடியான் அப்படியே கொஞ்சம் நேரம் நரகத்துக்கு பக்கமாக சுற்றி காமிச்சிட்டு வாடா வாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். இப்ப மஹ்ஷரே இவ்வளவு பயங்கரமா இருக்கு, அதுல நரகத்துக்கு பக்கம் போனா எவ்வளவு பயங்கரமா இருக்கும். அப்போ கடுமையான தாகமா தாங்காது. அந்த நேரத்தில் எதிரில் ஒரு மலக்கு வருவார், கையில் ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சுக்கிட்டு, தண்ணியை பார்த்தோன்னு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா தாங்காது, அந்த தண்ணியை கேட்டு ஓடுவான். அப்ப அந்த மலக்கு சொல்வாரு, தண்ணி கண்டிப்பா கிடைக்கும், ஆனா இந்த தண்ணிக்கு நீங்க உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க செஞ்ச அமல் வாழ்க்கையில பாதி வாழ்க்கையுடைய அமலை கொடுத்தா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும்.